அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலைக்கல்வி காரியாலயம் இணைந்து நடாத்தும் கல்வி நிகழ்ச்சியான ஊவாவின் குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுப்பிரமணியம் காந்திமதி. பிற்றத்மலை இலக்கம் ஒன்று தமிழ் வித்யாலயத்தில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன். அம்மாணவர்களே, இன்றைய நாளில் நாம் கற்க இருப்பது தரமேலு வரலாறு பாடத்தில் இரண்டாவது பாட அழகான எமது கீர்த்திமிக்க அரசர்கள் என்ற பாட அழகினையே பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த பாட தலைப்பை பொறுத்தளவில், அதாவது கீர்த்தி மிக்க அரசர்கள் யாருடையது? எமது கீர்த்தி மிக்க அரசர்கள், அதாவது எமது நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் பற்றியே நாம் இங்கு கற்க இருக்கின்றோம். இலங்கையை ஆட்சி செய்த மிகவும் முக்கியமான அரசர்கள் பற்றியும், அவர்கள் எவ்வாறு ஆட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய நாளில் கற்க இருக்கின்றோம். மாணவர்களுக்கு தெரியும், அதாவது வரலாறு பாடம் என்றாலே இங்கு மிகவும் முக்கியமானவர்களாக மன்னர்களையே நாம் கூறுவோம். தற்போது மாணவர்கள், அதாவது தரமேலில் கற்கும் மாணவர்கள் சிறியவர்களே, அதாவது சிறுவர்கள். நீங்கள் தரம் 11 செல்லும் வரையில், கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை வரையுமே, மிகவும் முக்கியமாக வினவப்படுகின்ற வினாக்களில் இந்த அரசர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். கண்டிப்பாக மாணவர்கள் அரசர்கள் பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். ஆட்சி நடவடிக்கைகள் தொடர்பாகவும், அவர்கள் எவ்வாறான சமூக சேவைகளில் ஈடுபட்டுள்ளார்கள், சமய பணிகளில் எவ்வாறான முயற்சிகளில் முன்வந்தார்கள் என்பது தொடர்பான முழு அறிவினையும் பெற்றிருத்தல் வேண்டும். பகுதி 1, பகுதி 2 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கண்டிப்பாக அரசர்கள் பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். ஆகவே இந்த சிறு வயதில் இருந்தே மாணவர்கள் மன்னர்கள் பற்றி கற்கும் போது மிகவும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். பகுதி 1 இந்த மன்னர்கள் தொடர்பாக வினாக்கள் வினவப்படும் போது மாணவர்கள் குழம்பிக் கொள்வார்கள். ஏனென்றால் மாணவர்களுக்கு தெரியும், 1, 2, 3 இந்த மாதிரியான ஒரே மன்னர்களின் பெயரே அடுத்தடுத்து வரக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் 1 காசியப்பன், 2 காசியப்பன் என்று போய்கொண்டே இருக்கும். ஆகவே மாணவர்கள் இது தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக கற்றுக்கொண்டு போனால் பின்பு இடர்படுவதற்கான தேவை இருக்காது. ஆகவே மாணவர்கள் தரம் 7 எனும் போது அடிப்படையான விஷயங்களே வரப்போகின்றது. ஆகவே அடிப்படை இந்த விடயங்களை சரியாக மாணவர்கள் புரிந்து கொண்டால் அடுத்தடுத்த தரங்களில் மன்னர்கள் தொடர்பாக கற்பதற்கு இலகுவாக இருக்கும். இந்த பாடத்தை பொறுத்தவரையில் முதலில் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டே இலங்கையை ஆட்சி செய்தார்கள். அதாவது எமது நாட்டில் மன்னராட்சியை நாம் எடுத்து பார்த்தோமானால் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டே ஆட்சி புரிந்தார்கள். தரம் 6 மாணவர்கள் மன்னர்கள் தொடர்பாக, அதாவது அடிப்படையான விடயங்கள், ஆட்சி அதிகாரங்கள் பற்றி கற்றிருப்பீர்கள். அதன் சற்று விரிவாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அனுராதபுரத்தில் முன்னே காலத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என கூறும்போது, உதாரணமாக நாம் கூறலாம் பண்டுகாபயன், தேவநம்பியதீசன், திட்டகைமுனு, பலகம்பா, வசபன், மகாசேனன், தாதுசேனன் போன்ற மன்னர்களை கூறலாம். மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த மன்னர்களின் பெயர்களை. மன்னர்களின் பெயர்கள் மாணவர்களுக்கு ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் அல்ல. தரமாறில் இது தொடர்பாக கண்டிப்பாக கற்றிருப்பீர்கள். மறந்திருந்தால் தரமாறு வரலாறு புத்தகத்தை எடுத்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அனுராதபுர ராஜ்ய இறுதி காலத்திலும் பொலனறுவையை தலைநகராக கொண்டே எமது நாட்டின் நலன் கருதி மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மன்னர்கள் சிலரை பற்றி நாங்கள் இன்று இந்த பாடத்தில் கற்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும், இந்த பாடத்தில் நாம் எவற்றினை கற்கப் போகின்றோம், எது தொடர்பாக, அதாவது எந்த மன்னர்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம், எந்த ராஜ்யத்தை அவர்கள் ஆட்சி செய்தார்கள், எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்ற ரீதியில் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். பார்க்கின்றோம். மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இந்த பாடம் மிகவும் முக்கியமான ஒரு பாடம், அதே நேரம் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகவும் காணப்படுகின்றது. இந்த பாட அலகில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மன்னர்களாக மானவர்ம மன்னன், அடுத்ததாக முதலாம் சேனன், இரண்டாம் சேனன், இந்த மன்னர்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களுக்கு இந்த மன்னர்கள் பற்றி பெயரை கேட்கும் போதே ஒரு புதிய அரசர்கள் பற்றி கேட்பது போல் உணர்வீர்கள். ஆம் மாணவர்களே, இந்த பெயர்கள் உங்களை பொறுத்தவரையில் ஒரு புதிய பெயர்களாகவே காணப்படுகின்றது. வசபன், துட்டகைமனோ, இந்த மாதிரியான மன்னர்கள் பெயர் முன்பிருந்தே மாணவர்கள் கேட்டு பழகி இருப்பீர்கள். ஆனால் இந்த மானவர்மன் மன்னன் தொடர்பாக மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் என்பது குறைவாகவே காணப்படும். அந்த வகையில் நாம் இந்த பாடலையில் மானவர்மன் பற்றியும் முதலாம் சேனன் மற்றும் இரண்டாம் சேனன் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். இந்த பாடலகு மிகவும் நீண்ட ஒரு பாடலகாக காணப்படுகின்றது. குறுகிய நேரம் என்பதால் குறிப்பிட்ட விடயங்களே நாம் இன்று கற்க இருக்கின்றோம். மாணவர்களே, பாடப்புத்தகத்தின் 20 பக்கத்தில் இருந்து கவனத்தில் கொள்ளுங்கள். நான் விளங்கப்படுத்தும் போது பாடப்புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். முதலில் நாம் எமது நாட்டை ஆட்சி செய்த கீர்த்திமிக்க அரசர்களில் மானவர்ம மன்னன் பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம். மானவர்ம மன்னன் யார் இவர்? இவர் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றினார்? இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இலங்கையில் ஆட்சி நிர்வாக நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டது? அதற்கு முன்பும் மன்னர்கள் ஆட்சி செய்தார்களா? யார் ஆட்சி செய்தார்கள்? எவ்வாறு ஆட்சியை மேற்கொண்டார்கள்? இந்த மானவர்ம மன்னன் வந்து எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றினார் என்பது தொடர்பாக நாம் பார்ப்போமானால், அதற்கு கண்டிப்பாக மானவர்மன் ஆட்சி செய்வதற்கு முன்பு இலங்கையில் அரசியல் முறை எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாக நாம் பார்க்க வேண்டும். அரசியல் எனும் போது மாணவர்கள் சிறியவர்கள், அதாவது சிறுவர்கள் என்ற ரீதியில் விளங்கிக் கொள்வதில் சிரமப்பட வேண்டாம். நமது நாட்டின் ஆட்சி அதிகாரம் பற்றி தங்களுக்கு இப்போது விளங்கிக் கொள்ளக்கூடும். அதாவது ஜனாதிபதி இருக்கிறார், மற்றும் பிரதமர் காணப்படுறார், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் முன்வந்தே அரசாங்கத்தை கொண்டு நடத்துகின்றார்கள். அதே போன்றுதான் முன்னைய கால பகுதியில் நாம் பார்த்தோமானால் மன்னராட்சி கால பகுதியே காணப்பட்டது. அதாவது தொடர்ச்சியாக மன்னர்களே எமது நாட்டை ஆண்டு வந்தார்கள். அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒரு மன்னன் என்ற வகையில் நாம் மானவர்மன் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த மானவர்மன் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பு எவ்வாறு ஆட்சி இருந்தது, அதாவது இலங்கையில் அரசியல் நடவடிக்கை மாணவர்மன் ஆட்சி கைக்கு வர முன்பு எப்படி இருந்தது என்பது தொடர்பாகவே நாம் முதலில் பார்க்க போகின்றோம். மாணவர்ம மன்னன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இங்கு அரசியல் நிலை எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோமானால், இரு வம்சங்கள் ஆட்சி புரிந்து வந்திருக்குது. இரண்டு வம்சங்கள் எனும் போது இளம்பகர்ம வம்சம் மற்றும் மௌரிய வம்சத்தினரே ஆட்சி புரிந்து வந்துள்ளார்கள். இந்த இரண்டு வம்சங்கள் மாணவர்களுக்கு ஒரு புதிய ஒரு விடயமாக காணப்படும். முதலில் கூறினேன் இளம்பகர்ண வம்சம், இரண்டாவதாக கூறினேன் மௌரிய வம்சம். இதை நாம் மௌரிய வம்சம் என்றும் கூறுவோம். வசப மன்னனை நாம் எடுத்து பார்த்தோமானால் இளம்பகர்ம வம்சத்தைச் சேர்ந்த ஆட்சியாளனாக வசப மன்னன் காணப்படுகின்றார். இதே மௌரிய வம்சத்தை நாம் பார்த்தோமானால் தாந்தசேன மன்னன் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்த ஆட்சியாளனாக காணப்படுகின்றார். அனுராதபுரத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு வம்சமாக இந்த மௌரிய வம்சத்தை பார்க்கின்றோம். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும், மாணவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அனுராதபுரத்தை ஆட்சி செய்த வம்சங்கள் இரண்டு காணப்படுகின்றது. ஒன்று இளம்பகர்ண வம்சம், இன்னொன்று மௌரிய வம்சம். இளம்பகர்ண வம்சம் என்று சொன்னால் மாணவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் வசப மன்னன் தொடர்பாகவும், அதே மௌரிய வம்சம் பற்றி கூறும்போது தாதிசேனன் மன்னன் பற்றி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மாணவர்களுக்கு தெரியும், வசப மன்னன் பற்றி நாம் கூற போனால் மிகவும் முக்கியமான மன்னர்களில் வசப மன்னன் காணப்படுகின்றார். இவர் வந்து இலங்கையில வந்து பாரிய அளவில் நீர்ப்பாசனத்துக்காக குளங்களை அமைத்தவன் என்ற பெருமையை வந்து இவன் அடைகின்றான். அது மாத்திரமின்றி அதாவது நீர் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாம பௌத்த சமயத்தோட வளர்ச்சிக்கும் வந்து நிறைய பங்காற்றிய ஒரு மன்னனாக இந்த வசப மன்னன் காணப்படுகின்றார். இதே மாதிரி நம்ம தாதுசேன மன்னன் பத்தி பார்த்தோம்னா, மௌரிய மன்னர்கள் வம்சத்தை சேர்ந்த முதல் மன்னனாக நாம் அந்த தாதுசேன மன்னனை வந்து கூறலாம். இவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவியின் மகன் வந்து முகலன். அதே மாதிரி அவனுக்கு ஒரு மகளும் இருந்தா, அது வந்து முதலாவது வைஃப்க்கு, முதலாவது மனைவிக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவர்கிட்ட இரண்டாவது மனைவி, இன்னொரு வைஃப் இருக்காங்க தானே, அவங்களுக்கு பிறந்த மகன் வந்து முதலாம் காசியப்பன். அதாவது இந்த இரண்டு வம்சத்தினர், இளம்பகர்ண வம்சம் மற்றும் மௌரிய வம்சம், அதாவது வசப மன்னன் அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம தாதுசேன மன்னன், இந்த இரண்டு வம்ச மன்னர்களே, இந்த இரண்டு வம்சத்தினர்களே தொடர்ச்சியாக எமது நாட்டை ஆட்சி புரிந்து வந்துள்ளார்கள். இவர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக வந்து ஆட்சி செய்து வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு வம்சங்கள் இடையே வந்து போட்டி நடக்குது. அதாவது ஆட்சி நடவடிக்கைகள்ல வந்து கைப்பற்றல, இந்த ரெண்டு வம்சங்களுக்கு இடையிலே வந்து மோதல்கள் ஏற்படுது. நம்ம மானவர்ம மன்னன் அரசனாகிறதுக்கு முன்பு, அதாவது 50 வருடங்களுக்கு முன்னரே வந்து இந்த இளம்பகர்ண வம்சம் மற்றும் மௌரிய வம்சம், இந்த ரெண்டு வம்சத்துக்கு இடையிலே வந்து அரசியல் மோதல்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரியா, இந்த மோதல்கள் ஏற்பட்ட நாள், அதாவது இந்த மோதல்கள் தொடர்ச்சியா வந்து இந்த ரெண்டு வம்சத்தினரே ஆட்சி அதிகார போட்டி ஏற்பட்டதுனால, இந்த மோதல்கள்னால நிறைய விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. மாணவர்கள், இது ஒரு தனி ஒரு வினா, அதாவது மௌரிய வம்சம் மற்றும் இளம்பகர்ண வம்சம், இந்த இரண்டு வம்சங்களும் தொடர்ச்சியாக வந்து ஆட்சி அதிகாரங்களை ஈடுபடுறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவங்க மோதல்களில் ஈடுபட்டதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டுச்சு என்ற ரீதியில் வந்து வினாக்கள் வினவக்கூடும். ஆகவே இது தொடர்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதுல விளைவுகள் எனும் போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. நிலையான ஆட்சினா மாணவர்களுக்கு தொடரும் தெரியும், அதாவது தொடர்ந்து வந்து ஒரு ஆட்சி வந்து மன்னர் பரம்பரைனா குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க தொடர்ச்சியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம என்ன செய்வாங்க, ஆட்சியை செஞ்சுட்டு போவாங்க. ஆனா இங்க இந்த ரெண்டு வம்சத்தினரிடையே இருந்த அந்த மோதல்கள் காரணமாக என்ன நடக்குதுன்னா, ஒரு நிலையான ஆட்சிங்கிறது இல்லாமல் போகுது. இது ஒரு விடயம். அடுத்து இன்னொரு விளைவு நம்ம பார்த்தோம்னா, இரண்டாவது விளைவா நம்ம சொல்ல போனா, நாட்டிட செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகுது. அதன நாட்டின் செல்வங்கள் அழிந்த நிலை நமக்கு தெரியும். நாட்டின் இப்ப உதாரணத்துக்கு ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அங்க என்ன நடக்கும், அவங்க போடுற அந்த சண்டையில அங்க உள்ள வளங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யும், அழிஞ்சு போகும். அதே நேரம் அவங்கவுங்க வச்சிருக்க அந்த சொத்துக்கள்லாம் வந்து சூறையாடப்படும் என. அப்ப அந்த மாதிரி இதன் காரணமாக நாட்டின் செல்வங்கள்லாம் என்ன ஆகுது, அழிவடைந்து போகுது. அது மாத்திரம் இல்லாம இந்த ரெண்டு வம்சத்தவர்களும் வந்து காலத்துக்கு காலம் என்ன நடக்குன்னா, தென்னிந்தியாவில இருந்து படைகளை வந்து வரவழைத்து கொள்றாங்க. தென்னிந்தியாங்கிறப்ப அதாவது இந்தியாவில தெற்கு பகுதினா, இந்தியாவில இருந்து தென்னிந்தியா பகுதியில இருந்து இப்ப நம்ம நாட்டுல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில, மௌரிய வம்சங்கிறது இந்தியாவில இருந்து, இந்தியாவில வந்து மௌரிய பேரரசு வந்து அந்த கால பகுதியில இருந்து ஆட்சி நடவடிக்கையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மௌரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட படைகளை வந்து இங்க இவங்களோட மோதல்களில் ஈடுபடுறதுக்காக கூட்டிட்டு வர்றது. சரி, அப்ப இந்த ரெண்டு வம்சத்தினரும் என்ன செய்யறாங்கன்னா, தென்னிந்தியாவில இருந்து படைகளை வந்து என்ன செய்யறாங்க, இங்க வரவழைத்து கொள்றாங்க. அப்ப இதுவும் ஒரு விஷயம் என்னத்துக்கு, அதாவது இந்த மோதல்களினால் ஏற்பட்ட விளைவுகள். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, நம்ம நாட்டிட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி என்ன நடக்குது, மோதல்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து நாட்டின் பொருளாதாரம் வந்து ஒரு நிலையா அப்படியே வளர்ச்சி அடைச்சிட்டு போகுமா, இல்லைனா. அப்ப நாட்டுல வந்து என்ன நடக்குது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. இப்ப இவங்க செல்வங்கள்லாம் அழிக்கிறாங்க தானே, அதாவது சொத்துக்கள்லாம் இல்லாமல் போகுது. ஏன்னா தொடர்ந்து வந்து இவங்களுக்குள்ள மோதல்களே உருவாகினா நாட்டிட வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையக்கூற மாதிரி ஒரு ஸ்திர நிலை ஒன்று இருக்காதேனா, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையான ஒரு சுமூகமான ஒரு சமூகத்துல ஒரு சுமூகமான ஒரு நிலை இருந்தா தான் எல்லா ஒரு நடவடிக்கைகளையுமே வந்து இலகுவாக நடத்தி செல்லலாம். ஏன்னா அப்ப இங்க இங்கே வந்து மோதல்கள்லாம் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும், நாட்டிட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து தான் செஞ்சிருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும், மாணவர்ம மன்னன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இங்கே அன்றாதபுர காலப்பகுதியில் வந்து அரசியல் நிலை வந்து எவ்வாறு காணப்பட்டுச்சு. இப்போ மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை இங்கு காணப்படுகிறது. ஆம் மாணவர்களே, இனி நாம் கற்க இருப்பது மாணவர்மன் தொடர்பாக. மாணவர்மன் ஆட்சிக்கு வந்து எப்படி வாராரு, இப்ப மாணவர்மன் வந்த நிலை நமக்கு விளங்குது. ஏன்னா அதாவது இப்படி ஒரு சூழ்நிலையில தான் யார் அடுத்து மன்னராக வரப்போறது, மாணவர்ம மன்னன். அதாவது மாணவர்ம மன்னன் பத்தி நம்ம பார்த்தோம்னா, இவருட்டு தந்தை யார்னா இரண்டாம் காசியப்பன். இரண்டாம் காசியப்பன்ட்டு மகன் தான் மாணவர்ம மன்னன். சரியா, இந்த இரண்டாம் காசியப்பன் பத்தி நாம பார்த்தோம்னா, கிறிஸ்துக்கு பின் 650 ஆட்சிக்கு வந்தார். யாரு, மாணவர்மன் தந்தை. இவர் வந்து எத்தனை வருடம் ஆட்சி செஞ்சார்னா 9 வந்து ஆட்சியை வந்து செய்துள்ளார். இவர் வந்து நோய் ஏற்பட்டதன் காரணமாக என்ன செய்யறாருனா இறந்து போறாரு. இப்ப மாணவர்மன் தந்தை அதாவது காசியப்பன் நோய் வந்து இறந்து போறார். இவர் இறக்கும் போது மாணவர்ம மன்னனை பார்த்தோம்னா அவர் ஒரு சின்ன பையன், அதாவது சிறுவன். இப்ப நீங்கெல்லாம் இருக்கீங்க தானே, இப்ப கிரேட் 7 நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே. அந்த மாதிரி மாணவர்ம மன்னனும் தன்ட்டு தந்தை இறக்குறப்ப ஒரு சின்ன ஒரு பையனா இருந்தாரு. ஆகவே இந்த ஆட்சியை வந்து பெறதுக்காக வந்து நிறைய பேர்கிட்ட என்ன நடக்குது, மோதல்கள் ஏற்படுது. சின்ன பிள்ளைய வந்து என்ன செய்யலாம், ஏமாத்திடலாம் தானே. அப்ப அந்த வகையில வந்து நிறைய மோதல்கள் ஏற்படுது. இந்த மோதல்கள்ல ஈடுபடாம மாணவர்மன் மன்னன் என்ன செய்யறாருனா ஒளிஞ்சு கொள்றாரு, அதாவது தப்பி ஓடுறாரு. ஏன்னா அவர்களை மோதல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சின்னவர் தானே, அதனால. அப்ப அந்த வேளையில ஆட்சியாளனாக வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் என்ன செய்யறாருன்னா தப்பி ஓடிடுறாரு, அதாவது ஒளிஞ்சு வாழ்றாரு மாணவர்ம மன்னன். அந்த வேளையில வந்து ஆட்சியாளனாக வந்து இரண்டாம் தடவபதீசன் வந்து இங்க இருக்கிறாரு. இவர் என்ன செய்யறார்னா தப்பியோடைய இந்த இரண்டாம் அதாவது தப்பியோடைய மாணவர்ம மன்னனை வந்து தேடுறாரு. இவர் இங்க தேடவும் இவர்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக மாணவர்ம மன்னன் என்ன செய்யறாருனா இந்தியாவுக்கு தப்பி ஓடுறாரு. இந்தியாவுக்கு போனவர் என்ன செய்யறாருனா, அந்த காலப்பகுதியில வந்து பல்லவ ஆட்சி வந்து இடம்பெறுது. அந்த பல்லவ அரசுக்கு தப்பி சென்ற மாணவர்மன் வந்து முதலாம் நரசிங்கவர்ம பல்லவனுக்கு வந்து விசுவாசமாக சேவை புரிகிறார். பகுதி 1 இந்த வினா வரும், மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மாணவர்ம மன்னன் இந்தியாவுக்கு தப்பி ஓடுறாரு. அவர் போயிட்டு ஒரு பல்லவ அரசனுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாரு, சேவை புரிகிறாரு. அப்படி அவர் வந்து போயிட்டு சேர்ந்த அந்த பல்லவ இளவரசன் யாருன்னு பார்த்தோம்னா நரசிங்கவர்ம பல்லவன். இந்த பெயரை வந்து மாணவர்கள் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இப்ப வந்து தப்பி ஓடிட்டாரு தானே, இப்ப போயிட்டு பல்லவ அரசன் கிட்ட அவர் வந்து சேர்ந்துடுறாரு தானே. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பல்லவ அரசன் வந்து நிறைய போர்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இப்ப அந்த காலப்பகுதியை நம்ம பார்த்தோம்னா நிறையவே வந்து ஒவ்வொரு இடங்களை வந்து கைப்பற்றுறது, நிறைய நிலங்களை வந்து கைப்பற்றுறது தான் மன்னர்களோட செயலாக காணப்பட்டுச்சு. மற்றது அவங்களோட தான் ஆட்சி புரியிற அந்த இடங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நிறைய போர்கள் எல்லாம் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை வந்து அக்கால பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்களுக்கு வந்து இருந்துச்சு. அப்ப அந்த வகையில வந்து நம்ம பல்லவ அரசன்ட்டு போர்கள்ல வந்து மாணவர்ம மன்னன் வந்து நிறையவே வந்து என்ன செஞ்சிருக்காரு, உதவி புரிஞ்சிருக்காரு. இந்த பல்லவ மன்னன் வந்து மாணவர்மன் மீது வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வந்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஃபுல்லா வந்து அவருக்கு என்ன செய்யறாரு, சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா அதாவது முழு ஆதரவையும் வந்து நம்ம மாணவர்ம மன்னன் வந்து பல்லவ மன்னனுக்கு தெரிவிக்கிறார். அப்ப இதனால மாணவர்மனுக்கு வந்து படை உதவி வழங்குறாரு. யாரு, நம்மட பல்லவ மன்னன், அதாவது நரசிங்க பல்லவ மன்னன் வந்து உதவி செய்யறாரு. இப்ப மாணவர்மன் வந்து என்ன செய்யறாருனா, நம்ம பல்லவ மன்னன் கொடுத்த அந்த படைகளோடு இலங்கைக்கு வராரு. அப்ப இலங்கைக்கு வந்தப்ப வந்து இங்க இரண்டாம் தடோபதீசன் தானே ஆட்சி செய்யறாரு. அப்ப அவரோடு அவருக்கு எதிராக வந்து இவர் என்ன செய்யறாரு, போரிடுறாரு. இந்த போர் நேரத்துல என்ன நடக்குன்னா, இந்தியாவில் பல்லவ மன்னன் வந்து நோயுற்று போறாரு, அதாவது அவருக்கு சுகம் இல்லாம போயிருது. அப்ப உதவிக்கு வந்த இந்த படைகள் எல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால மாணவர்மனும் என்ன செய்யறாருன்னா, அந்த போரை கைவிட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி போறாரு. தனது குறிக்கோளை அடையிறதுக்காக என்ன செய்யறாருனா, திரும்ப அவரு 20 வருடங்கள் வந்து பல்லவ மன்னனுக்கு உதவியாக இருந்து வராரு. பாருங்க, அவர் வந்து எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறாரு. தன்னுடைய குறிக்கோளை வந்து அடையணும், தான் வந்து இலங்கையில வந்து அவர்கிட்ட ஆட்சியை வந்து கைப்பற்றணுங்கிறதுக்காக இந்த பொறுமைங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சாதுரியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒரு ஆட்சியாளனுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும், பொறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். எந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மன்னனுக்கு இருக்கணும். ஏன்னா அப்ப அந்த வகையில இந்த மானவர்ம மன்னன் வந்து இங்க இருந்து போயிட்டு இந்தியாவில போயிட்டு என்ன செய்யறாரு, பல்லவ மன்னனுக்கு கீழ இருந்து சேவை புரிந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து என்ன செய்யறாரு, கற்றுக்கொள்றாரு. இப்ப திரும்ப அவருக்கு வந்து ஒரு படையணி தேவைதானே, இலங்கையில வந்து இவங்களோட போர் போடுறதுக்கு தனியா வந்து ஒண்ணு அவர் நோயுற்று அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த கால பகுதியில வந்து ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனை வந்து நாம சொல்றோம் 2nd நரசிங்கவர்மன். அந்த 2nd நரசிங்கவர்மன் என்ன செய்யறாருன்னா, திரும்ப ஒரு படை உதவியை வந்து கொடுத்து இலங்கைக்கு அனுப்புறாரு. சரியா, அப்போ வந்து இலங்கையில வந்து ஆட்சியாளனை வந்து அத்தாட அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் வந்து இலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அப்ப முதல்ல படையெடுத்து வந்தப்ப வந்து ஆட்சி புரிந்தது வந்து திரௌபதீச. சரியா, இப்ப 2வது தடவையாக இலங்கையில இங்கே அன்றாதபுரத்துக்கு வந்து இவர் படையெடுத்து வாரப்ப வந்து இலங்கை ஆட்சி புரிந்தவர் யாரு, அத்தாட மன்னன். அந்த படையோட வந்து இந்த மாணவர்மன் என்ன செய்யறான்னா, அவங்கள வந்து தோற்கடிக்கிறாரு. யார, அத்தாட மன்னனை வந்து தோற்கடிக்கிறாரு. எத்தனை ஆண்டுன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துக்கு பின் 684 வந்து அவரை தோற்கடிச்சுட்டு இங்க ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. பாருங்க, அவர் வந்து எவ்வளவு வந்து புத்தி சாதுரியத்தனமா வெயிட் பண்ணி அத்தனை வருஷமா இங்க இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு அவர்கிட்ட துணை, அதாவது நிறைய பல்லவ மன்னனுக்கு துணை இருந்த மாதிரி இருந்து நிறைய விடயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு தன்னோட குறிக்கோளை வந்து இவர் என்ன செய்யறாரு, அடைந்து கொள்றாரு. அப்ப இதுல இருந்து மாணவர்கள் விளங்கி கொள்ளுங்க, ஒரு ஆட்சியாளனுக்கு எத்தகைய ஒரு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில மாணவர்ம மன்னன் வந்து உண்மைக்குமே வந்து ரொம்பவே திறமசாலியான ஒருத்தன் தான். ஏன்னா அதாவது சின்னவனா இருக்கிறப்ப, அந்த சிறிய வயதில் இருக்கப்ப தன்னால ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கறத அவர் நினைச்சிட்டாரு. ஏன்னா அதே மாதிரி அவர் வந்து என்ன செய்யறார், தப்பி ஓடிட்டாருங்கிறப்ப அது வந்து அவருடைய கோழை தனம் அப்படிங்கறதையா, இல்லைன்னா அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, சுதாரிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அத்தனை வருடமா என்ன செஞ்சிருக்காரு, திட்டமிட்டிருக்காரு. தன் ஆட்சியை வந்து எப்படி விஸ்தரிக்கலாம், தன் வந்து எப்படி ஆட்சியை வந்து கைப்பற்றலாம், தன் அந்த வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து தன்னை வந்து உறுதியாக்கி கொள்றாரு. அதுக்காக அவர் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னொரு நாட்டில் போயிட்டு இன்னொரு நாட்டு அரசனுக்கு கீழே இருந்து சேவை புரிஞ்சு நம்பிக்கை பெற்று தன் அவர் மூலியமாவே படைகளை எல்லாம் பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினுங்கிறதுனா, உண்மைக்குமே அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அப்ப வந்து அந்த வகையில மாணவர்ம மன்னன்கிறவர் ரொம்பவே முக்கியமானவர். மாணவர்களுக்கு இந்த கதை விளங்கியிருக்கும். அடுத்து இந்த மாணவர்மன் வந்து அரசனாங்கிறதுக்கு முன்னுக்கு 50 ஆண்டுகள் முன்னுக்கே நாட்டுல நிலைமை வந்து தெரியும். ஆரம்பத்திலே நான் மாணவர்களுக்கு கூறினேன், அதாவது உள்நாட்டுல வந்து நிறைய உட்பூசல்கள் இருந்துச்சு. அரசியல், பொருளாதாரம் இதெல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு, நல்லாவே சீர்குலைந்து போய் தானே இருந்துச்சு. அப்ப அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்தே அப்படிதான் இருந்துச்சு. அப்ப மாணவர் மன்மன்ன ஆட்சிக்கு ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம்னு பார்த்தோம்னா, அப்ப அதெல்லாம் வந்து அவர் என்ன செய்யணும், திரும்ப செஞ்சு வரணும். ஏன்னா அதாவது அரசியலை வந்து ஒரு சரியான தன்மை வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்திரத்தன்மை வந்து இல்லைன்னா தொடர்ச்சியா வந்து ஆட்சி அதிகாரங்கள் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரம்னு பார்த்தா அங்க சொத்துக்கள்லாம் சீர்குலைஞ்சிருச்சு, பொருளாதார வசதி இல்லை, இப்படி நிறைய வந்து அழிவடைஞ்ச விஷயங்களை தான் நம்ம என்ன செஞ்சோம் முன்னுக்கு பார்த்தோம். அப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியான ஒரு நிலையில தானே இவர் வந்து என்ன செய்யறாரு, ஆட்சியை வந்து தன் கைக்கு எடுக்கிறாரு. அப்ப கண்டிப்பா வந்து அவர் நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யணும்னா அவர் எவ்வளவு வேலைகள் வந்து செய்யணும். ஏன்னா அப்ப அந்த வகையில வந்து நிறையவே வந்து ஒரு மெனக்கட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் யார் இருக்கிறாரு, மானவர்ம மன்னன் இருக்கிறாரு. அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க அரசியல்லையும் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், பொருளாதாரத்தையும் என்ன செய்யணும் முன்னெடுத்து கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள் வந்து இங்க சீர்குலைஞ்சிருந்துச்சு தானே, அது எல்லாத்தையும் வந்து சரி செய்யற ஒரு பாரிய பொறுப்பு இங்க யாருக்கு வருது, மானவர்ம மன்னனுக்கே வருது. இப்ப இவர் வந்து நிறைய வருடங்கள் வந்து அங்க இங்க போயிட்டு என்ன செஞ்சாச்சு, எல்லாமே நிறைய காலங்கள் போயிடுச்சு, அது உண்மை. அவர் வந்து 20 வருஷம் அங்கால வந்து அவர் வந்து என்ன செஞ்சாரு, பொறுமையா இருந்தாருன்னு சொன்னதானே, அதே மாதிரி அங்கிட்டு அவருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும், வயசும் போயிருக்கும், அப்படித்தானே. அப்ப பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு நடுத்தர வயதில் தான் என்ன செஞ்சிருக்காரு, ஆட்சிய கைப்பற்றிருக்காரு. ஒரு நடுத்தர வயதுங்கிறப்ப அவருக்கு இளமை காலமெல்லாம் வந்து என்ன செஞ்சிருச்சு போயிருச்சுன்னா, ஒரு நடுத்தர வயது ஒரு சாதாரண வயதுல தான் அவர் வந்து என்ன செய்யறாரு, ஆட்சியை வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்படி பொறுப்பேற்றாலும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 35 ஆண்டுகள் வந்து இலங்கையை வந்து ஆட்சி செய்திருக்காரு. இது பகுதி ஒன்றுக்கு வினவு கூடும். அதாவது இவர் வந்து இலங்கை வந்து எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு, 35 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஒரு நிலையான ஆட்சியை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த மானவர்ம மன்னன். ஏன்னா மாணவர்களுக்கு தெரியும், முன்பு இருந்த அந்த ரெண்டு வம்சங்களிடையே நிறைய போட்டா போட்டியெல்லாம் இருந்துச்சு தானே, நிறைய மோதல்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அங்க இல்ல, இவர் வந்து ஒரு நிலையான ஒரு அரசியல். அப்படின்னா அவரோட பரம்பரை தான் அங்கிட்டு வரப்போகுது. யாரு, மாணவர்மன். அவரோட பரம்பரை தான் தொடர்ந்து வந்து என்ன செய்ய போறாங்க, இங்கால ஆட்சி செஞ்சு கொண்டு வரப்போறாங்க. அந்த வகையில ஒரு நிலையான ஆட்சியை வந்து இங்க உருவாக்கி வைக்கிறாரு. இவரது ஆட்சியின் போது வந்து நாட்டுல வந்து ஒரு மரபு ரீதியான நிர்வாக முறை வந்து ஏற்பட்டதாக நாங்க வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். மரபு ரீதியான அப்படிங்கிறப்ப நமக்கே உரித்தான ஒரு ஆட்சி முறையை வந்து இவர் உருவாக்குறாரு. இப்ப அதுக்கு முன்னுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஆட்சிக்கு வர்றப்ப அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, ஆட்சி நடவடிக்கைகளை மாத்தி மாத்திட்டு போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிலையான ஒரு அரசியல் இதை வந்து நாங்க அங்க முன்னாடி மன்னர்கள் இதுல வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த மானவர்மன் ஆட்சியை வந்து கைப்பற்றினதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஒரு மரபு ரீதியான ஒரு ஆட்சியை வந்து இங்க செஞ்சிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அதாவது அவர் வந்து இப்படிதான் இந்த ஆட்சி முறை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சு ஒரு அரசுரிமையை வந்து இங்க செஞ்சு கொண்டு போறாரு. இந்த மானவர்மனுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட பிள்ளைகள் வந்து ஆட்சிக்கு வராங்க. அதாவது பரம்பரை பரம்பரையா அப்படியே அவர்கள்ட்ட பரம்பரையே வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யறாங்க, ஆட்சியை செய்து கொண்டு வராங்க. இந்த மாணவர்ம வம்சம் வந்து அனுராதபுர காலத்துல வந்து இறுதி வரை பார்த்தோம்னா 300 ஆண்டுகள் வரை ஆட்சி புரியுறாங்க. அப்ப இந்த மாணவர்மன்ட்டு ஆட்சின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியா எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறாங்க, 300 ஆண்டுகள் வந்து அவங்களோட பரம்பரை தான் வந்து என்ன செய்யறாங்க, ஆட்சி புரிந்து கொண்டு வராங்க. அப்ப மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த மாணவர்ம மன்னன் மிகவும் முக்கியமான ஒரு மன்னன். இப்ப நம்ம பார்த்தோம் இதுல வந்து, அதாவது கீர்த்திமிக்க அரசர்கள்ங்கிறப்ப மாணவர்மன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அரசியல் பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த மாணவர்ம மன்னன் வந்து எப்படியா வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு, அவர் ஆட்சி நடவடிக்கைகள்ல வந்து எவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாரு, எப்படி இந்த ஆட்சியை வந்து மாத்துறாரு, ஒரு மரபு ஒரு ஸ்திரத்தன்மையை இங்க கொண்டு வர்றாருன்னா அரசியல்ல வந்து உண்மைக்குமே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மன்னனாக வந்து இந்த மாணவர்ம மன்னன் வந்து காணப்படுகின்றாரு. ஆகவே மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் மாணவர்மன் மன்னன் தொடர்பாக. ஓகே, அடுத்து நாம பார்க்க இருக்கிறது முதலாம் சேனன் தொடர்பாக. அடுத்தாவது மாணவர்ம மன்னனுக்கு பிறகு அடுத்து ஆட்சியாளனாக நம்ம பார்க்க இருக்கிறது முதலாம் சேனன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த முதலாம் சேனன் பார்த்தோம்னா இவரும் மாணவர்ம வம்சத்தை சேர்ந்த மன்னன் தான். இரண்டாம் தப்புல மன்னன் மகன் தான் முதலாம் சேனன். இரண்டாம் தப்புல மன்னனின் மகன் முதலாம் சேனன், சரியா? இந்த இரண்டாம் தப்புல மன்னன் பார்த்தோம்னா 16 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அவருக்கு பிறகு அவரோட மகன் வந்து 9 ஆண்டுகள், அதாவது அக்கபோதி வந்து ஆட்சிக்கு வாராரு. அவரது ஆட்சி காலம்னு பார்த்தா ஒரு 3 வருஷம் ஆட்சி செய்யறாரு. அவருக்கு பிறகு அவர்கிட்ட சகோதரரான முதலாம் சேனன் வராரு. அப்ப முதலாம் சேனனுக்கு முன்னுக்கு அவர்கிட்ட சகோதரர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கறத வந்து மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப முதலாம் சேனன் ஆட்சி காலம்னு நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துக்கு பின் 833 இவர் வந்து அரசனாயிருக்காரு. இவரோட ஆட்சி காலம் வந்து 20 ஆண்டுகள், 20 வருடங்கள் வந்து இவர் ஆட்சி புரிந்திருக்காரு முதலாம் சேனன். இவரது ஆட்சியின் முற்பகுதியில வந்து இலங்கை வந்து பாண்டியர்களால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது. யார் இந்த பாண்டியர்கள்? அதாவது இந்தியாவிலிருந்து இங்க வந்து படையெடுப்புகளை மேற்கொண்டு இலங்கையை வந்து ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்த மன்னர்களாக இந்த பாண்டியர்கள் வந்து காணப்படுகிறார்கள். இந்த கால பகுதியை நம்ம பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் வந்து பாண்டியர்கள்ட்ட ஆதிக்கம் தான் ரொம்பவே மேலோங்கி இருந்துச்சு. ஸ்ரீ மாரஸ்ரீ பல்லவன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் வந்து ஒரு பெரிய சேனையோடு இலங்கையை வந்து ஆக்கிரமிக்கிறப்ப முதலாம் சேனன் படை வந்து என்ன நடக்குதுன்னா தோல்வி அடையுது. இப்ப இதுல வார பாண்டிய மன்னனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப முதலாம் சேனன் பத்தி நம்ம பாத்துக்கிட்டு போறப்ப இங்க வார தென்னிந்தியா மன்னன் சொல்றப்ப பாண்டிய வம்சத்துல சேர்ந்தவங்கள பாண்டியர் ஆட்சியில வந்து ஸ்ரீ மாரஸ்ரீ பல்லன் தான் காணப்படுறாரு. ஸ்ரீ மாரஸ்ரீ பல்லவன் பாடமாக்கிக்கோங்க. சரியா, பேரை கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னா ஓகே. அந்த மன்னன் வந்து என்ன செய்யறாரு, இலங்கைக்கு வந்து ஒரு சேனையோட வாராரு. எதுக்காக? இலங்கைய ஆக்கிரமிக்கணும்ட்டு. அப்ப வந்து முதலாம் சேனன் படை அவங்களோட மோதிரப்ப என்ன நடக்குது, தோல்வி அடையுது. சிங்கள மன்னருக்காக வந்து யுத்த களத்துக்கு சென்ற மன்னன் சகோதரர்கள் வந்து யார் யார்னா மகிந்தனும் மற்றது இளவரசனான காசியப்பன். இவங்க ரெண்டு பேரும் தான் யுத்த காலத்துக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யுத்த காலத்துக்கு போயிட்டு என்ன நடக்குன்னா ரெண்டு பேருமே யுத்தத்துல மோதி இறந்து போயிடறாங்க. தன்ட்டு படை வந்து தோல்வியை தழுவியதும் இந்த முதலாம் சேனன் வந்து என்ன செய்யறான்னா தன்ட்டு பாதுகாப்புக்காக மலையரட்டை பகுதிக்கு தப்பி ஓடுறாரு. ஏன், அவங்க மாதிரி இவரும் இறக்கலாது தானே, அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளணுமே அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து மலையரட்டைக்கு தப்பி ஓடுறாரு. யாரு தப்பி ஓடுறா? முதலாம் சேனன். அனுராதபுர நகரத்துக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பாண்டிய படைகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த நகரம் வந்து முற்றிலும் சூறையாடுறாங்க. சூறையாடுறதுங்கிறது என்னது, அங்க உள்ள சொத்துக்கள்லாம் என்ன செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. அங்க உள்ள எல்லாம் பெருமதியான விடயங்கள் எல்லாமே வந்து அவங்க சூறையாடுறாங்க, அவங்க எடுத்துக்கொள்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த பாண்டிய மன்னனுக்கும் முதலாம் சேன மன்னனுக்கு இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்படுது. இந்த உடன்படிக்கையின் போது வந்து பாண்டியர்கள் வந்து சேன மன்னனுக்கு மீண்டும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அரசை கொடுத்துட்டு இந்தியாவுக்கு போறாங்க. பாருங்க, இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவங்களோட யுத்தம் ஒன்று தான் மேற்கொள்றாரு. யாரு? முதலாம் சேனன். இப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பாண்டியர்கள் வந்து அந்த இடத்த வந்து அன்றாதபுர பகுதியை வந்து கைப்பற்றாங்க, அங்கே வந்து எல்லாம் சூறையாடிட்டாங்கன்னு நினைக்கி இவர் வந்து என்ன செய்யறாரு, அவரோடு பேசுறாரு. ஏன்னா அதாவது பாண்டிய மன்னரோடு இந்த முதலாம் சேனன் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை, சமாதானம் ஒரு பேச்சுவார்த்தையினூடாக ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றாரு. அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா திரும்ப வந்து அவங்கள்ட்டே வந்து அந்த பகுதியை அன்றாத அவங்க அந்த சூறையாடின அந்த பகுதியை அன்றாதபுர பகுதியை வந்து முதலாம் சேன மன்னனுக்கு கொடுத்துட்டு எங்க போறாங்க, அவங்களோட ஊர் எது, இந்தியா தானேனா, அப்ப இந்தியாவுக்கு போறாங்க. இந்த ஆக்கிரமிப்பின் நோக்கம் வந்து என்னன்னா நாட்டை வந்து கைவிட்டு அதாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறது இல்லை, அங்க உள்ள அந்த பெருமதியான சொத்துக்களை கொள்ளடிக்கணுங்கிறதுதான் யாருடைய நோக்கம், பாண்டியர்களோட நோக்கம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையானலாம் என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டாங்க தானே. நிறைய சொத்துக்கள்லாம் சூறையாடிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவை இந்த இடம் தானே, அதை கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்தியாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னா இந்த முதலாம் சேன மன்னன் வந்து அந்த சிதைவுற்றிருந்த அந்த பிரதேசங்கள்ல வந்து மீண்டும் வந்து ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்யறாரு. ஏன்னா அவங்க வந்து இந்திய பாண்டியர்கள் வந்து இங்க போர் செய்யறப்ப நிறைய சொத்துக்கள்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போனப்ப ஒரு இடம் அப்படியே என்ன நடந்திருக்கும், அழிவடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா அப்ப திரும்ப ஒரு அந்த இடத்த வந்து அவர் வந்து என்ன செய்யணும், புதுசா அந்த இடத்த வந்து திரும்ப உருவாக்கணும்னா அப்ப திரும்ப வந்து அவர் வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக நிறையவே வந்து முயற்சியில ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாருன்னா ரிட்டிகல ஆறாமை மற்றது ஜேத்தவன ராம அபேகிரி. இந்த விகாரைகளுக்கு பக்கத்துல வந்து புதிய கட்டிடங்கள் வந்து நிறையவர் வந்து உருவாக்குறாரு. அன்றாதபுரத்துல இப்ப அவங்க வந்து போர் செஞ்சதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் மோதல்கள்லாம் ஏற்பட்டுச்சு தானே, அப்ப அதன் விளைவாக நிறைய கட்டிடங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, இடிபட்டு போயிருச்சு. அப்ப அது எல்லாமே வந்து அழிவடைஞ்சு, உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துல வந்து போர் நடந்தா அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அவங்களுள்ள அந்த பலங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும், அழிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க. அப்ப அதை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா அப்ப அந்த வகையில வந்து முதலாம் சேனன் வந்து அதைத்தான் ட்ரை பண்றாரு, முயற்சி செய்யறாரு எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த வகையில தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த சிதைவுற்று இருந்த அந்த பிரதேசங்கள்லாம் திரும்ப மீள வந்து அவர் வந்து புனரமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ரிட்டிகல ஆராமை, ஜேதவனராம, அபேகிரி இந்த விகாரைகளுக்கு பக்கத்துல வந்து ஒரு புதிய கட்டிடங்களையும் வந்து அவர் வந்து என்ன செய்யறாரு, அமைத்து வைக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து இந்த மன்னன்ட்டு சகோதரர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து பாண்டியனுடன் வந்து போர்ல வந்து இறந்து போயிட்டாங்க தானே, அதாவது மகிந்தனும் மற்ற இளவரசன் காசியப்பன், இப்ப அவங்க ரெண்டு பேருமே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இன்னொரு சகோதரன் வந்து உதயன் அப்படிங்கிறவர் வந்து இளவரசனாக நியமிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேர் இறந்து போடுறோன்னு, இப்ப தனியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு போக கஷ்டம் தானே, அப்ப தனக்கு அடுத்து வந்து இளவரசனாக அடுத்து அவருக்கு வந்து அந்த ஆட்சி நடவடிக்கைகள்ல வந்து உதவி செய்யறதுக்காக உதயனை வந்து இளவரசனாக வந்து நியமிக்கிறாரு. இருந்தாலும் வந்து அந்த இளவரசன் வந்து உதயன்கிறவர் வந்து கொஞ்ச காலத்திலேயே வந்து நோய் ஏற்பட்டு இறந்து போயிடுறாரு. இதனால வந்து அவருக்கு வந்து போரில் இறந்து போன அந்த காசியப்ப இளவரசன் மூத்த புதல்வனாகிய வந்து சேனன் இளவரசன் வந்து யுவராஜராக வந்து நியமிக்கப்பட்டு உருகுணை பிரதேசத்திட ஆட்சி அதிகாரத்தை வந்து பொறுப்பேற்கிறாரு. இப்ப இதுல மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த முதலாம் சேன மன்னன் வந்து கொஞ்சம் மாணவர்ம வம்சத்துல வந்தவனாக இருந்தாலும் மாணவர்மன்னன் எவ்வளவு முக்கியம் இருந்ததோ அதை விட குறைவுதான். அதாவது மாணவர்ம மன்னன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆட்சியை வந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து உருவாக்குனாருன்னா, அவரோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இவரை வந்து பார்க்கும்போது இவர் வந்து குறைவுதான். அவர் 35 வருடங்கள் அங்கு கூடுதலாக என்ன செஞ்சாரு, ஆட்சி செஞ்சாருன்னா நிறைய நடவடிக்கைகள்லாம் அவர் வந்து என்ன செஞ்சாரு, செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தாருன்னா. இப்ப அவருக்கு பின் வந்த இவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை விட கூடுதலாக நாட்டிற்கு வந்து செஞ்சிருக்கணும். அப்ப அந்த வகையில அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர் செய்தது குறைவுதான். இருந்தாலும் பாண்டியர்களோடு போரிட்டு அவர்களோடு சமாதான உடன்படிக்கையை வேறு மேற்கொண்டு தன்னுடைய சகோதரர்களையும் இழந்து ஒரு ஆட்சியை வந்து முன்னெடுத்து சென்றிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். அப்ப அந்த வகையில முதலாம் சேன மன்னனும் ஒரு முக்கிய மன்னனாக காணப்படுறாரு. அம்மாணவர்களே, மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் இன்று நாம் கற்றது வந்து மானவர்மன் மன்னன் தொடர்பாகவும் முதலாம் சேனன் தொடர்பாகவும் தான். இனிவரும் காலங்களில் இந்த பாடத்தின் தொடர்ச்சியான விடயங்களை நாம் கற்போம். இரண்டாம் சேனன் தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் நாம் கற்போம். மாணவர்களுக்கு நாம் கூறியதை மீண்டும் சுருக்கமாக கூற நினைக்கின்றேன். அதாவது இன்று நாங்கள் பார்த்தோம் எமது கீர்த்தி மிக்க அரசர்கள் என்பதில் வந்து மானவர்மன் தொடர்பாக பார்த்தோம். மானவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இலங்கையில் வந்து அரசியல் நிலை வந்து எவ்வாறு காணப்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப வந்து இலங்கையில் வந்து இரண்டு வம்சங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சிருந்தாங்க. ஒன்று வந்து இளம்பகர்ம வம்சம், இன்னொன்று மௌரிய வம்சம். இந்த இரண்டு வம்சங்களுமே வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுட்டு வாரப்ப இதில் முக்கியமாக நம்ம ரெண்டு மன்னர்கள் பற்றி பார்த்தோம். ஒன்று வசபன், அடுத்ததாக தாதுசேனன் பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த ரெண்டு வம்சங்களுமே வந்து ஆட்சி செஞ்சுட்டு வாரப்ப இந்த போட்டி நடக்குது, அதாவது நிறைய மோதல்கள்லாம் ஏற்படுது. இந்த மோதல்களின் காரணமாக நிறைய விளைவுகள் ஏற்படுது. அந்த விளைவுகளை வந்து நம்ம பார்த்தோம்னா இலங்கையில வந்து நிறையவே வந்து பொருளாதாரம் சீர்குலைந்து போகுது, சொத்துக்கள்லாம் வந்து அழிவடையுது. அவங்க தென்னிந்தியாவிலேருந்து அடுத்தடுத்து படையெடுப்பு படைகளை வந்து இங்கே கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து மானவர்மன் தொடர்பாக பார்த்தோம். அதாவது அவர் வந்து அடுத்து எப்படி ஆட்சிக்கு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மானவர்மன் தொடர்பாக நம்ம பார்க்குறப்ப யார் இந்த மானவர்மன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இவர் வந்து யாருடைய மகன் பார்த்தோம், காசியப்ப மன்னனின் மகனாக இந்த மானவர்ம மன்னன் காணப்படுறாரு. இரண்டாம் காசியப்ப மன்னன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தார் என்பது தொடர்பாக பார்த்தோம். அவர் நோயற்று இறந்து போயிடுறாரு. அவர் இறக்குறப்ப இந்த மானவர்மனை பார்த்தோம்னா ஒரு சின்ன பையனா இருக்கிறாரு. சின்ன பையனா இருக்கிறப்ப மற்றவங்க என்ன செய்யறாங்க, ஆட்சியை வந்து கைப்பற்றணுன்றக்காக நிறைய மோதல்களில் ஈடுபடுறாங்க. தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு மானவர்மன், இங்கேருந்து தப்பி இந்தியாவுக்கு ஓடிடுறாரு. அந்த காலப்பகுதியில் வந்து இலங்கையை ஆட்சி செஞ்ச திரௌபதீச மன்னன் வந்து அவரை தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அந்த காலப்பகுதியில் தான் அவர் தப்பி வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு நரசிங்கவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னனுக்கு கீழே வந்து விசுவாசமாக கீழே போயிட்டு பணியாற்றி கொண்டே இருக்கிறாரு. இந்த மானவர்மன் வந்து பல்லவ அரசன்ட்டு நிறைய போர் உதவிகளை வந்து பெற்றுக்கொள்கிறாரு. அங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட உதவியோடு அவர்கிட்ட படையை வந்து இங்கே கொடுக்குறாரு. இவருக்கு வந்து சப்போர்ட் ஒன்று தராரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட படையை எடுத்துக்கொண்டு இங்கே இலங்கைக்கு பாராரு. தடோபதீசனோட போர் செஞ்சு இலங்கையில அவட்டு பகுதியை வந்து தன் ஆட்சியை வந்து கைப்பற்றணுங்கிறதுக்காக அப்படி வாரப்ப என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, அந்த போர் நடந்து கொண்டிருக்க போது இந்தியாவில இருந்து அந்த பல்லவ மன்னன் வந்து என்ன செய்யறாரு, நோய்வாய்ப்படுறாரு. அப்ப உதவிக்கு வந்த படை வந்து இங்கிருந்து என்ன செய்யணும், இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால போரை அப்படியே டிராப் பண்ணிட்டு அப்படியே நிறுத்தி விட்டு என்ன செய்யறாங்க, இந்தியாவுக்கு போறாங்க. அப்படி இந்தியாவுக்கு போனப்ப வந்து மானவர்மனும் அங்கே போறாரு. தன்ட்டு குறிக்கோளை அடையணும், தான் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. ரொம்பவே வந்து பொறுமையா வந்து இருக்கிறாரு. 20 வருஷமா அவர் வந்து என்ன செய்யறாரு, அங்கேயே வந்து பல்லவ மன்னனுக்கு உதவி புரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அந்த காலப்பகுதியில வந்து பல்லவ மன்னனாக வந்து இரண்டாம் நரசிங்கவர்மன் வந்து மீண்டும் வந்து ஒரு படையை வந்து கொடுத்து என்ன செய்யறாரு, இலங்கைக்கு வந்து அனுப்புறாரு மானவர்மனுக்கு. அப்ப அந்த காலப்பகுதியில இலங்கை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, அத்தாட அப்படிங்கிற மன்னனை வந்து ஆட்சி செய்யறாரு. அவரை வந்து தோற்கடிச்சு 684 கிறிஸ்துக்கு பின் 684 வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, மானவர்மன் வந்து நிறைய ஒரு குறிக்கோளோட வந்து தன் நோக்கத்தை வந்து நிறைவேற்றி கொள்றது அப்படிங்கறத வந்து நாம் இதுல வந்து பார்த்தோம். நமக்கு தெரியும் மானவர்மன் ஆட்சியை வந்து எப்படி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கைப்பற்றினாரு. அந்த டைம் அந்த சூழ்நிலையில் வந்து இலங்கை வந்து எப்படி இருந்துச்சு, அன்றாதபுரம் வந்து எப்படி இருந்துச்சு, எவ்வளவு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு, அப்ப அதை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்காக ஒரு மரபு ரீதியான ஒரு நிர்வாக முறையையும் ஒரு நிலையான ஒரு ஆட்சி முறையும் வந்து இவர் வந்து இங்கே கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா மானவர்மன்ட்டு பரம்பரையே தான் 300 ஆண்டுகள் வந்து ஆட்சியை வந்து என்ன செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம். ஓகே, இந்த மானவர்ம மன்னனுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா முதலாம் சேனன் பற்றி பார்த்தோம். இந்த முதலாம் சேனன்கிறவர் வந்து மானவர்மன் வம்சத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு. இரண்டாம் தப்புல மன்னன்ட்டு மகனாக காணப்படுறாரு. இவர் வந்து அவற்ற சகோதரன்கள் ஆட்சி செய்ததுக்கு பிறகு வந்து இவர் வந்து ஆட்சியை கைப்பற்றி கொண்டு வராரு. முதலாம் சேனன் 1833 கிறிஸ்துக்கு பின் 1833 வந்து ஆட்சியை கைப்பற்றுறாரு. இவரோட ஆட்சி காலம் நம்ம பார்த்தோம்னா 20 வருடங்கள் வந்து ஆட்சி புரிகிறாரு. அப்ப இவரும் வந்து அதாவது நிறைய படையெடுப்புகள்ல வந்து முகம் கொடுக்கிறாரு. அந்த வகையில வந்து பாண்டியர்களால வந்து இவர் காலப்பகுதியில வந்து இலங்கையை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. தென்னிந்தியாவில் பாண்டியர் ஆதிக்கம் வந்து அந்த டைம் அந்த காலப்பகுதியில வந்து மேலோங்கி இருக்குது. ஸ்ரீமாரஸ்ரீ வல்லவன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் வந்து என்ன செய்யறாருன்னா, பெரு சேனையோட வந்து இலங்கைக்கு வந்து ஆக்கிரமிப்புல ஈடுபடுறாரு. அந்த டைம் வந்து முதலாம் சேனன்ட்டு வந்து படை வந்து தோல்வி அடையுது. இவருக்கு சப்போர்ட்டா வந்து அவற்ற சகோதரர்கள் போறாங்க. மகிந்தையும் மற்றது இளவரசனான காசியப்பனும் தான் போறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே போர்ல போயிட்டு என்ன செய்யறாங்க, இறந்து போயிறாங்க. இந்த படை வந்து தோல்வி அடைகிறதுனால வந்து இவர் வந்து தன்ட்டு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்க தப்பி வர்றாரு, மலையரட்டைக்கு தப்பி வர்றதா சொன்னேன்னா. ஓகே, இந்த அனுராதபுர நகர்ல வந்து யாரு செய்யறாங்க, பாண்டியர்கள் வந்து நுழைஞ்சிட்டாங்க. இவங்க எல்லாம் தப்பி ஓடிட்டாங்க தானே, அதோட அவங்களையும் கொண்டுட்டாரு தானே. அப்ப பாண்டியர்கள் வந்து அனுராதபுர நகருக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னா, மெயினா வந்து என்ன யோசிச்சாங்க, அங்க உள்ள சொத்துக்கள்லாம் சூறையாடணும்னு யோசிச்சாங்க. அவங்களுக்கு தேவை செல்வங்கள் தான். அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படிங்கறத அவங்களோட நோக்கம் இல்ல. அவங்களோட முதலாவது நோக்கம் வந்து அங்க உள்ள சொத்துக்கள்லாம் எடுக்கணும்னு தான். அதை எடுத்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, முதலாம் சேனனும் அந்த பாண்டியர்களும் வந்து பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ள வாராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, அன்றாதபுர நகரத்தை வந்து அவங்க வந்து முதலாம் சேனனுக்கே கொடுத்துட்டு அவங்க இங்க இருந்து எங்க போறாங்க, இந்தியாவுக்கு போயிடறாங்க. ஏன்னா அவங்க எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டாங்க, சொத்துக்கள்லாம் எடுத்துட்டாங்க தானே, அப்போ இந்தியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போ நிறைய விஷயங்கள் வந்து அழிவடைஞ்சிருச்சு. அப்போ மீண்டும் வந்து அதை புனரமைக்கிறது, அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து யார் தள்ளப்படுறா, முதலாம் சேனன் தள்ளப்படுறாரு. அப்போ அந்த வகையில் சிதைவுற்றிருந்த விடயங்கள்லாம் மீண்டும் வந்து உருவாக்குறாரு முதலாம் சேனன். தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து உதயனை வந்து தன் கூட வச்சு ஆட்சியை வந்து செஞ்சுட்டு போகிறாரு. உதயனும் வந்து குறிப்பிட்ட கால நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலப்பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு இளவரசனாக வந்து நம்ம பார்க்குறோம் யாரை, முதலாம் சேனன் பற்றி பார்த்தோம். ஓகே, மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும், இன்றைய நாளில் கற்ற விடயங்கள் மாணவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். மாணவர்கள் இதை ஒரு கதை வடிவில் படித்து ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த பாடத்தை வாசித்து கொள்ளுங்கள். மிகவும் இலகுவான ஒரு பாடம். ஒரு முக்கியமான மன்னர்கள் இந்த மாணவர்மனும் முதலாம் சேனனும் மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிற ஒரு நேரத்தை வந்து நம்ம அண்மித்துள்ளோம். அந்த வகையில் இந்த பாட அழகில் நாம் கற்ற விடயங்கள்லிருந்து வினாக்களை வழங்கும் நேரம் இது. ஆகவே மாணவர்கள் வந்து வினாக்களுக்கான சரியான விடையை வந்து 0765613751 எனும் இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். மாணவர்களுக்கான வினாக்கள் இதோ. முதலாவது வினா, மாணவர்களே எழுதி கொள்ளுங்கள். மாணவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சி புரிந்த வம்சங்களை குறிப்பிடுக. மாணவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இங்கு காணப்பட்ட வம்சங்களை குறிப்பிடுக. இரண்டாவது வினா, மாணவர்மன் ஆட்சிக்கு வரும் முன்னர் அரசியல் சூழ்நிலை எவ்வாறு காணப்பட்டது மாணவர்கள் இதற்கான விடையை குறிப்புகளாக எழுதினால் போதும், அதாவது பாயிண்ட்ஸ் வடிவில் எழுதினாலே போதும். அடுத்த வினா, மூன்றாவது வினா, மாணவர்ம மன்னனின் தந்தையின் பெயர் யாது அடுத்த வினா, மாணவர்ம மன்னன் எந்த பல்லவ மன்னனுக்கு விசுவாசமாக பணியாற்றினான் அடுத்த வினா, முதலாம் சேனன் எத்தனை வருடங்கள் ஆட்சி புரிந்தார் ஆம் மாணவர்களே, இந்த வினாக்களுக்கான சரியான விடையை 0765613751 எனும் இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு விடைகளை அனுப்பி வையுங்கள். மாணவர்களே, இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக மாணவர்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், இதை கதை வடிவில் மாணவர்கள் உருவாக்கி வீட்டில் உள்ளவர்களிடம் கூறி காட்டுங்கள். அப்போது மாணவர்களுக்கு இந்த இரண்டு மன்னர்கள் தொடர்பாகவும் தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கும். இதை மாணவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வந்து இந்த பாடலகின் மிகுதியை வந்து நம்ம அடுத்து வரும் காலங்களில் வந்து படிப்போம். மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்க எதிர்பார்க்கின்றேன் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் சுப்பிரமணியம் காந்திமதி.